தென்றல் ஜூலை 2010. நினைவலைகள் பகுதியில் வைஷ்ணோ தேவி. ஆங்கில மூலம் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சி கே கரியாலி அவர்கள். தமிழ் வடிவம் திருவைகாவோர் கோ பிச்சை அவர்கள். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன். ஜம்முவிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கத்ரா நகருக்கு அருகில் ஒரு குன்றின் உச்சியில் வைஷ்ணோ தேவி ஆலயம் அமைந்துள்ளது. பேருந்து, கார் ஆகியவற்றில் செல்லலாம். கண்ணை கவரும் காட்சிகள் நிறைந்த பள்ளத்தாக்கு குன்றுகள் வழியே 2 மணி நேரத்திற்குள் கத்ரா போய் சேர்ந்து விடலாம். அங்குள்ள கடைத்தெருவில் பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்கின்றன. மேலும் அங்கே கம்பளி ஆடைகள், கித்தான் செருப்பு, குடைகளும் கிடைக்கிறது. நிறைய ஹோட்டல்களும் விடுதிகளும் உள்ளன. கோவிலின் நிர்வாக குழுவும் உணவு விடுதிகளையும் விருந்தினர் இல்லங்களையும் நிர்வகித்து வருகிறது. பெரும்பாலான யாத்திரிகள் மாட்டு வண்டியில் செல்கின்றனர். மூட்டை முடிச்சுகளையோ குழந்தைகளையோ தூக்கிச் செல்ல சுமை தூக்கிகளையோ அல்லது குதிரைகளையோ அமர்த்தி கொள்ளலாம். வயோதிகர்களுக்காக டோலியும் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். நாங்கள் மாலை சுமார் 4:30 அளவில் ஜம்முவிலிருந்து புறப்பட்டோம். கத்ரா சென்ற பிறகு விருந்தினர் இல்லத்தில் குளித்துவிட்டு கடைக்கு சென்றோம். அங்கேயே வழிபாட்டு பொருட்களையும் வாங்க முடிந்தது. என் உறவினர்கள் சிலர் என்னுடன் வந்திருந்தனர். உறவினர் குழந்தையை தூக்கி வர ஒருவரை அமர்த்தி கொண்டோம். அவரது பெயர் அன்வர். 20 வயது முஸ்லீம் இளைஞர். ஒரு தடவைக்கு கூலி ₹200 என்று சொன்னார். கிராமத்தில் உள்ள அவரது குடும்பத்துக்கு இந்த வருமானம் உதவுகிறது. அவர் ஓட்டமும் நடையுமாக விரைவிலேயே மேலே சென்று விட்டார். எங்களுக்கு தான் மேலே செல்வது மிகச் சிரமமாக இருந்தது. காலஞ்சென்று குல்ஷன் குமாரின் சங்கீத கேசட் நிறுவனம் நாட்டின் முதல் தரமான ஒலி ஒளி நாடா உற்பத்தி மையமாகும். தனக்கு இந்த வெற்றி தேவியினருளால் கிடைத்தது என்பதனால் யாத்திரிகர்களுக்கு 24 மணி நேரமும் இலவச உணவு வழங்க அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். உணவை முடித்துவிட்டு யாத்திரிகள் கிளம்பும் போது அசல் நெய்யில் தயாரிக்கப்பட்ட சுவைமிக்க கோதுமை அல்வா வழங்கப்படுகிறது. அங்கு தேவியின் புகழ் பாடும் பக்தி பாடல் ஒலி நாடாக்கள் மலிவு விலையில் கிடைக்கின்றன. பாதை முழுக்க தளம் பாவப்பட்டுள்ளதால் நடக்க வசதியாக இருக்கிறது. இளைஞர்கள் ஓட்டமும் நடையுமாக படிக்கட்டு வழியே மேலேறி செல்கின்றனர். மற்றவர்கள் தளம் பாவிய பாதையில் செல்கின்றனர். பாதையில் எப்போதும் வெளிச்சம் இருப்பதாலும் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருப்பதாலும் இரவில் நடந்து செல்வதை மக்கள் விரும்புகின்றனர். சாலை நடிகளும் சுத்தமான நவீன குளியலறை, கழிப்பறை, குடிநீர் வசதி, தொலைபேசி வசதி, மருத்துவ வசதி உள்ளது. அழகான ஹோட்டல்களிலிருந்து கீழே உள்ள பள்ளத்தாக்கின் அழகை கண்டு ரசிக்கலாம். மக்கள் பானதீர்த்தம் என்ற பெயர் கொண்டு விரைந்தோடும் நதியில் குளிக்கிறார்கள். சிறிது தூரத்தில் மாஸ்டர் ஜியால் அமைக்கப்பட்டுள்ள கவர்ச்சிகரமான சிலைகள் நிறைந்த தோட்டம் உள்ளது. அவர் பக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்து கொண்டு பொழுதுபோக்காக சிலைகள் செய்வதையும் வர்ணம் தீட்டுவதையும் கை கொண்டுள்ளார். நாங்கள் மறுநாள் காலை அவரை சந்திக்க ஏற்பாடு செய்து கொண்டோம். சாலை நெடுகிலும் சுற்றுச்சூழலுக்கு அபாயம் விளைவிக்காதீர் என்று கேட்டுக்கொள்ளும் பலகைகள் இருந்தன. கோவிலுக்கு பாதி தூரத்தில் அர்த் குவாரி கோவில் உள்ளது. அங்கு குகையின் பாறையில் உள்ள குறுகிய பிளவின் வழியாக பக்தர்கள் மார்பால் ஊர்ந்து செல்கிறார்கள். இது தாயின் கற்பப்பை வழியாக செல்வதற்கு சமமானது. அர்த் குவாரி மருத்துவமனை, ஹோட்டல்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கொண்ட மையமான இடம். இங்குள்ள தர்மசாலைகளில் யாத்திரிகர்களுக்கு இலவசமாக அறைகளும் போகைகளும் கிடைக்கிறது. பெரியதோர் உணவகமும் உள்ளது. அது வைஷ்ணோ தேவி கோவிலின் நிர்வாக சபையினால் நடத்தப்படுகிறது. அர்த் குவாரியில் இருந்து தேவி ஆலயம் மேலும் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வழியில் சிலர் மேளதாளத்துடன் பஜனை பாடல்கள் பாடுவதை காண முடிந்தது. கோவிலுக்கு இப்பால் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கோவில் வலை நாரிழை கண்ணாடி கூரை ஃபைபர் கிளாஸ் அமைக்கப்பட்டுள்ளது. அடிக்கடி பெய்யும் மழையின் போது யாத்திரிகர்கள் தங்க இது உதவுகிறது. நிலச்சரிவை தடுக்கவும் தான். நாங்கள் விருந்தினர் இல்லம் சென்று அதிகாலம் வரை தூங்கினோம். பின்னர் குளித்துவிட்டு ஆலயம் சென்றோம். கருவறைக்கு செல்லும் பாதை சுலபமானதாக இல்லை. குகை வழியாக தண்ணீரில் ஊர்ந்து செல்ல வேண்டும். முதலில் மார்பாலும் பிறகு கால்களுடன் கைகளையும் ஊன்றி நகர்ந்து சென்றதுமே தேவியின் பாதத்தை அடைந்து விடுகிறோம். உண்மையில் சிலைகள் குறியீடுகள் மட்டும்தான். அவைகள் செதுக்கப்படாத 3 கல் துண்டுகள் தான். ஒன்று கருப்பு, ஒன்று வெள்ளை, ஒன்று சாம்பல் நிறம். கருப்புக்கல் காளிமாதா, வெள்ளைக்கல் சரஸ்வதி தேவி, 3வது வைஷ்ணவி தேவி துர்கை உருவில். இவை சுயம்புவாக உண்டானவை. இவை நினைவுக்கு எட்டாத பண்டை காலத்திலிருந்தே இருந்து வருகின்றன. சமீப காலமாக இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக கடுமையாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொருவரும் சோதனைக்கு உள்ளாகிறார்கள். தேங்காய்கள் உள்ளே கொண்டு போக அனுமதி இல்லை. இங்கும் தென்னிந்தியாவில் சப்த கன்னிகைகள் வழிபாடு போல கன்னி பெண்களை வழிபடும் பழக்கம் பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. நாங்கள் 21 பெண்களுக்கு பரிசுகள் கொடுத்துவிட்டு காலை சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு திரும்ப கீழ் நோக்கி 14 கிலோமீட்டர் பயணம் புறப்பட தயாரானோம். பகல் ஆனதால் இயற்கை காட்சியை ரசித்துக் கொண்டே நடந்தோம். வழியில் குஜராத்தி தமிழ் யாத்திரிகர்களை சந்தித்தோம். ஒரு தோளில் குழந்தையுடனும் இன்னொரு தோளில் சுமைகளுடனும் சுறுசுறுப்பாக பெண்கள் நடந்து வரும் அதே வேளையில் ஆடவர்கள் பின்னால் கைகளை வீசிக்கொண்டு சுகமாக நடக்கிறார்கள். இந்தியாவின் பல பாகங்களில் பெண்கள் மட்டுமே பாரத்தை சுமப்பவர்களாக கருதப்படும் நிலை எப்போது மாறும் என்பது தெரியவில்லை. அரசு மத்திய பள்ளி வழியாக வந்தபோது அங்கே சிற்பி மாஸ்டர்ஜி இருப்பதை அறிந்தோம். அவரை சந்தித்தோம். மாஸ்டர்ஜியும் அவரது மாணவர்களும் பள்ளியின் சுவரெங்கும் பல வண்ண சித்திரங்களை தீட்டியிருந்தனர். புத்தர் வரலாறு உட்பட பல விஷயங்களும் சித்திரங்களில் காட்டப்பட்டிருந்தன. மாணவர்கள் செய்த சிற்பங்களையும் கைவினைப் பொருள்களையும் பார்த்தோம். ஒரு எளிய பள்ளி ஆசிரியர் இந்த ஏழை குழந்தைகளுக்கு இடையில் மிக உயர்வான படைப்பு திறமையை வளர்த்து வருவதைக் கண்டு நான் நெஞ்சம் நெகிழ்ந்தேன். மகாபலிபுரத்தில் நடைபெறும் எங்களது அடுத்த சிற்பிகள் மாநாட்டில் கலந்து கொள்ளவும் தமிழ்நாட்டில் எங்கள் விருந்தினராக வேண்டியும் மாஸ்டர்ஜிக்கு நான் அழைப்பு விடுத்தேன். அங்கிருந்து ஒரே நீண்ட நடையில் கீழே வந்து சேர்ந்தோம். பயணத்தை தொடர்ந்து மதிய சாப்பாட்டு நேரத்திற்கு சேர்ந்தோம். தொடரும்.